வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். இந்திய அரபு நாட்டு மக்களுக்கிடையே நீண்டகால பிணைப்பு நிலவி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை ஒருபோதும் அனுமதிப்பது இல்லை என்ற கொள்கையை உலகளாவிய விதிமுறையாக பின்பற்ற வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான அடித்தளத்தை இளைய சமுதாயத்தினர் உருவாக்கி தருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மகாராஷ்டிர துணை முதலமைச்சராக மறைந்த அஜித் பவாரின் மனைவி திருமதி சுனேத்ரா பவார் இன்று பதவியேற்றுக் கொண்டார். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் கஜகஸ்தானின் எலினா ரிபங்கினா பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இந்திய அரபு நாட்டு மக்களுக்கிடையே நீண்டகால பிணைப்பு நிலவி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெறும் இரண்டாவது இந்திய அரபு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டையொட்டி அந்நாடுகளின் அமைச்சர்களை சந்தித்த பிரதமர், இருநாட்டு மக்களுக்கும் இடையிலான தொடர்புகள் இருதரப்பு உறவுகளை பல ஆண்டுகளாக வலுப்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். அரபு நாடுகளுடன் வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, தொழில்நுட்பம், மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை மேலும் அதிகரிக்க இந்தியா திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பாலஸ்தீனத்தில் அமைதியை நிலைநாட்ட மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சிகளுக்கு இந்தியா ஆதரவு அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். காசா அமைதிக்கான திட்டத்தையும் வரவிருப்பதாக அவர் கூறினார். மண்டல அளவில் அமைதியையும் அரசியல் நிலைப்பாட்டையும் உறுதி செய்வதற்கு அரபு நாடுகள் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவை என்றும் அதனை தாம் பாராட்டுவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். தீவிரவாதத்தை ஒருபோதும் அனுமதிப்பதில்லை என்ற கொள்கையை உலகளாவிய விதிமுறையாக பின்பற்ற வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இரண்டாவது இந்திய அரபு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பேசிய அவர், தீவிரவாதம் எந்த வடிவில் இருந்தாலும் இந்தியாவுக்கும் அரபு நாடுகளுக்கும் பொதுவான அச்சுறுத்தலாகவே உள்ளது என்றும் கூறினார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறிய அவர், சர்வதேச உறவுகள் மற்றும் தூதரக நடைமுறைகள் மற்றும் கொள்கைகளுக்கு எதிராக எல்லை தாண்டிய பயங்கரவாதம் உள்ளது என்றும் தெரிவித்தார். குறிப்பிட்ட சமூகங்கள் மீதான தாக்குதலை தீவிரவாத குழுக்கள் நடத்தி வருவதாக கூறிய அவர், பொதுமக்கள் இதுபோன்ற தாக்குதலிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு முழு உரிமையும் உள்ளதாக குறிப்பிட்டார். இந்தியா போன்ற நாடுகள் இதுபோன்ற சவால்களை சந்தித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தீவிரவாதத்தை முடிவுக்கு கொண்டுவர சர்வதேச அளவிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். இந்தியாவுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவு நெடுங்காலம் வேரூன்றியிருப்பதாக அவர் தெரிவித்தார். அரசியல், பொருளாதாரம், தொழில்நுட்பம் போன்றவற்றில் ஏற்படும் உலகளாவிய மாற்றங்களுக்கு ஏற்ப இந்தியாவும் அரபு நாடுகளும் செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். காசா போரை முடிவுக்கு கொண்டுவர மேற்கொள்ளப்பட்டு வரும் ஒட்டுமொத்த செயல் திட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். மேற்குவங்க மாநிலத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சமூகங்களுக்கிடையே பிளவை ஏற்படுத்துவதாக பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு அமித்ஷா குற்றஞ்சாட்டியுள்ளார். பாக்புக்ராவில் நடைபெற்ற பிஜேபி பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜியின் செயல்பாடுகள் மாநிலத்தை அனைத்து துறைகளிலும் வலுவிழக்க செய்து வருவதாக குறிப்பிட்டார். முன்னதாக பாரக்பூரில் நடைபெற்ற தொழிலாளர் மாநாட்டில் உரையாற்றிய அவர், மட்டுவா மற்றும் நாமசூத்ரா சமூக மக்களை அம்மாநில அரசு அச்சுறுத்துவதாக கூறினார். இந்த இரு சமூகத்தினரும் அச்சுறுத்தல்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் தெரிவித்தார். இம்மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு மாநில அரசு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையிலும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். மேற்குவங்க மாநிலத்தின் எல்லைப்பகுதியில் தடுப்பு வேலி அமைக்கும் பணிகளுக்கு அம்மாநில அரசு ஒத்துழைப்பு தரவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். நாசிராபாத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தது தொடர்பாக முறையான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி முறையான ஆட்சியை நடத்தாமல் வாக்கு வங்கி அரசியலிலேயே அதிக கவனம் செலுத்துவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான அடித்தளத்தை இளைய சமுதாயத்தினர் உருவாக்கித் தருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். புதுதில்லியில் தனியார் பள்ளி ஆண்டு விழாவையொட்டி தம்மை சந்தித்த மாணவர்களிடம் உரையாடிய அவர், எதிர்கால இந்தியாவை உருவாக்குவதற்கான சிந்தனையை இளம் வயதிலேயே மாணவர்களிடம் இருப்பதை காண முடிவதாக தெரிவித்தார். மாணவர்கள் திறமை மிக்கவர்களாகவும் ஒழுக்கத்துடனும் எழுச்சியுடனும் காணப்படுவது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறினார். மகாராஷ்டிரா துணை முதலமைச்சராக மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி சுனேத்ரா பவார் இன்று பதவியேற்றுக் கொண்டார். மும்பையில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு ஆச்சாரியா தேவ்ரத் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ், துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்டோர் பங்கேற்றனர். துணை முதலமைச்சராக இருந்த அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்ததை அடுத்து அவரது மனைவி திருமதி சுனேத்ரா பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் சட்டமன்ற கட்சித் தலைவராக அவர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனிடையே மகாராஷ்டிர துணை முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட திருமதி சுனேத்ரா பவாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அம்மாநில மக்களின் நலனுக்காக அவர் அயராது பாடுபடுவார் என்றும், மறைந்த அஜித் பவாரின் தொலைநோக்கு பார்வையை அவர் நிறைவேற்றுவார் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட் நாளை வெளியாக உள்ள நிலையில் பல்வேறு தரப்பினரிடையே எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளன. தமிழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவி ஸ்ரீ ரக்ஷா உயர்கல்வி பயில்வதற்கு அரசின் சார்பில் பல சலுகைகள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்ப்பதாக கூறினார்.
நாளைக்கு கவர்மெண்டோட பட்ஜெட்டிங் நடக்குது. அதுல வந்து ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து எஜுகேஷன் லோன் வரும். இப்பதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் நிறைய போடுற மாதிரி நிறைய ஸ்டப் இருக்கிறனால மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க எஜுகேஷன் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ நம்ம இந்தியா பொறுத்தவரை எக்கனாமிக் பேக்ரவுண்ட் வந்து நம்ம படிப்புல தான் இருக்கு. ஸ்டடீஸ்ல நல்லா க்ரோத் கொடுத்தாதான் நாளைக்கு நம்ம எக்கனாமிக் லெவல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிக்க முடியல. அதுக்கு நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஸ்காலர்ஷிப் அப்புறம் வந்து எஜுகேஷன் லோன் பேர்டன் எல்லாம் குறைச்சிங்கன்னா ட்ராப் அவுட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லைக் அவங்க ட்ராப் அவுட் பண்ணாம அவங்க ட்ரீம்ஸ் கண்டினியூ பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியான எஜுகேஷன் லோன் அதுக்கப்புறமா ஸ்காலர்ஷிப் வந்து நிறைய கவர்மெண்ட் சைட்ல இருந்து ப்ரொவைட் பண்ண வேணும்னு சொல்லிட்டு கோரிக்கை.
காசா மீது இஸ்ரேல் படைகள் இன்று நடத்திய தாக்குதலில் 23 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக காசா மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த அக்டோபர் மாதம் சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த தாக்குதலில் அதிகம் பேர் உயிரிழந்திருப்பதாக மருத்துவமனை தெரிவித்துள்ளது. ஹமாஸ் துருப்புகள் சண்டை நிறுத்தத்தை மீறியதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டிய ஒரு நாளில் இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. இதில் 2 பெண்கள் மற்றும் 6 குழந்தைகள் கொல்லப்பட்டனர். ஷிஃபா மருத்துவமனையின் அதிகாரி முகமது அபு செல்மியா காசா நகரில் உள்ள காவல் நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் கஜகஸ்தானின் எலினா ரிபிக்கினா பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 6-4, 4-6, 6-4 என்ற செட் கணக்கில் பெலாரஸின் சபலங்காவை வென்றார். பஹ்ரைன் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஆஸ்திரியாவின் நெயில் ஒபரெலிட்னர் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்த இணை 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் வசில் கிர்கோவ் நெதர்லாந்தின் பாட் ஸ்டீவன்ஸ் இணையை வென்றது. மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா தகுதிச் சுற்று முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்றுள்ளார். நியூசிலாந்துக்கு எதிரான 5வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 4.3 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 47 ரன் எடுத்துள்ளது. திருவனந்தபுரத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. ரஞ்சிக் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் 3வது நாளான இன்று பரோடா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் தமிழக அணி முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் 7 விக்கெட் இழப்பிற்கு 411 ரன் எடுத்துள்ளது. சேலத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் பரோடா அணி முதல் இன்னிங்ஸில் 375 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய அரபு நாட்டு மக்களுக்கிடையே நீண்டகால பிணைப்பு நிலவி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை ஒருபோதும் அனுமதிப்பதில்லை என்ற கொள்கையை உலகளாவிய விதிமுறையாக பின்பற்ற வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான அடித்தளத்தை இளைய சமுதாயத்தினர் உருவாக்கி தருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் கூறியுள்ளார். மகாராஷ்டிரா துணை முதலமைச்சராக மறைந்த அஜித் பவாரின் மனைவி திருமதி சுனேத்ரா பவார் இன்று பதவியேற்றுக் கொண்டார். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் கஜகஸ்தானின் எலினா ரிபிக்கினா பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.